சகோதரர்களே, தயமத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், குர்ஆன் சூரத்துல் மாயிதா தயமத்தை பற்றி சொல்கின்றது. தயமத்தை பற்றிய வசனம் சூரா மாயிதாவினுடைய வுதுவின் ஆயத்தில் வந்திருக்கின்றது, 6வது வசனம். அதே போன்று சூரா நிசாவிலும் கூட தயமம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தயமத்துக்குரிய காரணங்கள் தான், தயமத்துக்குரிய காரணம் தண்ணி இல்லை என்பது ஒன்று, அடுத்தது தண்ணி இருந்தும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாதது ஒன்று. இந்த ரெண்டும் தயமத்துக்குரிய காரணம். சமயத்தில் தண்ணி இருக்கும், தண்ணியை பயன்படுத்த முடியாமல் இருக்கும். இப்ப கடுமையான குளிர் நேரத்தில் தயமம் செய்ய முடியுமான்னு சட்டம் கேட்கிறாங்க. இப்ப கடுமையான குளிராக இருந்தால் அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் உடலுக்கு ஆபத்து என்றால், அப்ப அது என்ன, தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கவனத்தில் எடுக்கணும், அல்ஹம்துலில்லா அல்லாஹு தஆலா ஈதர் வசதிகளை தந்திருக்கான், தண்ணீரை சூடாக்குற வசதி இருக்குது. அப்படி சூடாக்குற வசதி இருக்கிற நேரம் தண்ணி கூழ் என்ற காரணத்தை சொல்லிடலாது. சரிங்களா, அந்த வசதிகள் இல்லாதவர்கள், அதுவும் தண்ணீர் கடுமையான குளிர், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதை பயன்படுத்தினால் உடலுக்கு என்ன செய்யும், ஆபத்து வரும் என்ற அளவுக்குள்ள குளிர். சில சமயத்தில் சாதாரண குளிராக இருக்கும், யூஸ் பண்ண ஏழுமா இருக்கும். இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சலுகையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ எனவே தண்ணீர் இல்லை என்பது மொத்தத்தில் ஒரு காரணம். சரிங்களா, ரெண்டாவது ஒரு காரணம் என்ன, தண்ணீர் இருக்கிறது ஆனால் தண்ணீரை என்ன செய்யல, பயன்படுத்த முடியவில்லை. இப்போ தண்ணீர் இருக்கிறது, குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கிறது என்றால் அதுவும் தண்ணீர் இல்லை என்ற சட்டத்துக்குள்ள வந்துடும். இப்ப வீட்டில் தண்ணி இருக்கிறது குடிக்கிற அளவுக்கு மட்டும்தான், அல்லது ஊர்ல தண்ணி இருக்கிறது குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது, ஒதுவெல்லாம் செய்யற அளவுக்கு என்ன இல்ல, தண்ணி இல்லை என்றால் அப்போதும் தண்ணீர் இல்லை என்ற சட்டம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப இது தயமத்தை அனுமதிக்கக்கூடிய காரணம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல இந்த காரணத்தை சொல்லுகின்றான், ஃபலம் தஜிது மாஅன், உங்களுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால், அதே போல இன் குந்தும் மர்தா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால். அப்ப ரெண்டு காரணமும் சொல்லப்படுகின்றது, தண்ணீர் இல்லை என்ற காரணம், தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்ற காரணம். இந்த ரெண்டு காரணத்தின் விளைவாகத்தான் நாம் தயமம் செய்வோம். எப்படி தயமம் செய்வது, ஹதீஸ்ல அம்மார் பின் யாசிர் ரழியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் ஒரு முறை அதாவது குளிப்பு கடமையான போது என்ன செய்கின்றார், தண்ணீரில் அதாவது மண்ணில் புரண்டு இருந்து போட்டு செஞ்சு போட்டு நபி அவங்கள்ட்ட வந்து என்ன செஞ்சார், இப்படி நான் தயமம் செஞ்சேன் என்று சொல்றார். தண்ணி கிடைக்கல, அதனால எப்படி தயமம் செஞ்சதுனா அப்படி மண்ணில் அப்படியே உருண்டிருக்கார். விளங்கிச்சா, அப்ப நபி அவங்க அவரை பார்த்து சொன்னாங்க, இன்னமா யக்ஃபீக அன் தத்ரிப, சொல்றாங்க பூமியில நீ வந்து கையை அடித்து பிறகு அந்த கையில் ஊதி விட்டு, பூமியில் கையை அடித்து பிறகு கையில் ஊதி விட்டு முகத்தையும் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை, அதாவது முகத்துல கையை வச்சு என்ன செய்யும், இப்படி கையால தடாவோம் முகத்தை, அதுக்கு பிறகு இந்த இரண்டு மணிக்கட்டு, வலது இடது மணிக்கட்டு, இந்த ரெண்டு மணிக்கட்டு வரைக்கும் தடவி கொள்வது, இதுதான் தயமம். குளிப்புக்காக தயமம் செஞ்சாலும் இப்படித்தான் தயமம் செய்ய வேண்டும், வுதுவுக்காக தயமம் செய்தாலும் இப்படித்தான் தயமம் செய்ய வேண்டும். சரி, இப்ப இது பூமியில கையடிச்சு, இப்ப பூமி என்று குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல வந்து மண் என்ற வார்த்தை வந்திருக்கிற காரணத்தினால் சில உலமாக்கள் மண்ணை வந்து அதாவது நிபந்தனை இடுகிறார்கள். இமாம் ஷாஃபி போன்றவர்கள் மண்ணில் தான் என்ன செய்யணும், தயமம் செய்ய வேண்டும். ஏனைய அறிஞர்களுடைய கருத்து, பூமியில எந்த பகுதியாக இருந்தாலும் என்ன செய்யலாம், மண் மாத்திரமில்ல, மணலாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, சேற்று நிலங்கள் போன்று அப்படி சொத சொதப்பாக இருக்கக்கூடிய நிலம் எல்லாம் இருக்குது, ஏதோ பூமி, அல்லாஹ் குர்ஆன்ல சயீதன் தையீபன், சுத்தமான பூமி என்று சொல்கின்றான். அப்ப சுத்தமான பூமியா இல்லையான்றது எப்படி நாங்க கவனத்தில் எடுக்கிறது, இந்த பூமி சுத்தமா இல்லையா எப்படி முடிவு எடுக்கிறது, பூமியினுடைய அடிப்படை சட்டம் பூமி சுத்தம் என்பதுதான். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பூமியை எனக்கு தொழுமிடமாகவும் சுத்தமாகவும் ஆக்கி தந்திருக்கிறார். அப்ப நிலம் என்று வந்தால் எல்லா நிலமுமே இஸ்லாமிய சட்டப்படி சுத்தமானதுதான். எப்ப தெரியுமோ உங்களுக்கு, கண்ணால பார்த்து கொண்டீங்க, ஒரு நாய் மூத்தனம் அடிச்சுட்டு போகுது, ஒரு நாய் சிறுநீர் கழித்துட்டு போகுது, இப்ப என்ன சட்டம் அந்த நிலத்துக்கு, கண்ணால பார்த்துட்டு இருக்கணும், ஒருத்தர் என்ன செய்யறாரு அந்த இடத்துல உட்கார்ந்து அப்படி என்னமோ செய்யற மாதிரி செஞ்சு போட்டு போறாரு, எலும்பி பார்த்தா அங்க ஓடுது தண்ணி, நீராருவிகள் சதா ஓடிக்கொண்டிருக்கிற ஓடுது. அப்ப என்ன விளங்கிட்டோம், அதாவது அவர் வந்து தன்னுடைய உபாதையை கழித்து விட்டு போகிறார். விளங்கிச்சா, சரி. அப்ப இப்படி அசுத்தத்தை பார்த்தால், ஒரு நாய் வந்து மலம் கழித்தது அல்லது பூனை மலம் கழித்தது, ஏன்னா மலம் கழித்ததை கண்ணால பார்க்கிறோம், முன்னுக்கு மலம் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப எனவே அசுத்தத்தை கண்ணால் நாம் கண்ணுற்றால் அப்ப அது அசுத்தம் என்பதுதான் சட்டம். இல்லாத வரைக்கும் நம்ம சும்மா மனசுல நாய் வந்திருக்குமோ, மூத்திரம் பெஞ்சிருக்குமோ, மலம் கழிச்சிருக்குமோ, எவனாவது இங்கால போனவன் சிறுநீர் கழிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை உண்டாக்கி கொள்ள தேவையில்ல. இது வஸ்வஸ், ஏன்னா இது வீணாக நாம் சந்தேகத்தை உருவாக்கிக் கொள்வது. பூமியை பொறுத்த வரைக்கும் சூரிய வெப்பத்தினால அடிக்கக்கூடிய காற்றால் எல்லாம் பூமி என்ன செய்யப்படுகின்றது, சுத்தமாக்கப்படுகின்றது. அப்ப எனவே நிலத்தை நாங்க ஒரு இடத்துல அசுத்தம் கண்ணுக்கு தெரியற அளவு இல்லாட்டி அது சுத்தம் என்பதுதான் அர்த்தம். சுத்தமான பூமியில என்ன செய்வோம், அடிச்சிருவோம். அது மண்ணாக இருக்கலாம், மணலாக இருக்கலாம், என கல்லாக இருக்கலாம், ஏதோ பூமியோட சம்பந்தப்பட்டதுல அடிச்சிடும். இப்ப கேள்வி கேட்கிறாங்க, பிளைட்ல வாரோம் நாங்க, என பூமிக்கு எங்க போறது, இப்ப தண்ணி இல்ல, தேமன் செஞ்சுதான் என்ன செய்யணும். இப்ப இது பாருங்க, இது நிர்பந்தமான நிலைகள், இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ். ஏன்னா இது வளமையான வாழ்க்கையில் உள்ளது அல்ல. இது எப்போதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பூமி கிடைக்கல என்று வந்தா என்ன செய்யறது, பூமியோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் இருக்கும், நிலம் அல்லது வேறு பகுதிகள், கட்டிடங்கள், பூமியோடு சம்பந்தப்பட்டவைகளையும் என்ன செய்யலாம், அதுல புழுதி இருக்கும், எனவே அந்த புழுதி மண்ணோடு சம்பந்தப்பட்டதுதான், எனவே அதுல தயமம் செய்யலாம் என்ற கருத்தை உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப ஃபிளைட் போன்ற இடத்துல நம்ம வரும்போது வேற வழி இல்ல, எனவே முன்னால் இருக்கிற சீட்ல இல்லாடி சேவத்து ஃபிளைட்னுடைய சேவத்துல என்ன செய்ய வேண்டியதுதான், கையை அடிக்க வேண்டியதுதான். அப்ப இதெல்லாம் அங்கு இருக்கும் போது தண்ணீர் இல்லாவிட்டால் பூமியில் அடிக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது, பூமியிலே அடிக்க முடியாது. அதே போல கேட்கிறாங்க, ஒரு டிராபிக் ஜேம்ல மாட்டிக்கொண்டோம், இறங்கி எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, தொழுதும் ஆகணும், டைம் போகுது. அப்ப என்ன செய்யலாம், தயமம் செய்து வாகனத்திலே தொழுது கொள்ளலாம். எங்க போய் கை அடிப்பது, நீங்க கதவை திறந்தீங்கன்னா பின்னால வரவன் கையில ஏத்திடுவான், அப்படியா இல்லையா? அப்ப கதவை திறக்காம உள்ளே இருந்து வாகனத்திலே நிலத்திலே என்ன செய்ய வேண்டியதுதான். அப்ப இதுவெல்லாம் நிர்பந்தமான நிலைகள். இதுவெல்லாம் என்ன, இப்ப ஒரு இடத்துல போய் வாகனத்தை நிப்பாட்டி போட்டு இறங்குமா வாண்டு யோசிக்கிறாரு, இறங்கி அழகாக நிலத்துல அடிச்சு என்ன செய்யலாம், தயமம் செய்யலாம். இறங்குறதுக்கு சோம்பரப்பட்டு இல்ல கார்ல அடிக்கலாம் சட்டம் சொல்லிக்கிறாங்க, உலுக்கே இருந்து கூட என்ன செய்யறாரு, தயமம் செய்யறாரு. இது கூடுமா, இது கூடாது. அப்ப எனவே அடிப்படை பூமி அல்லது பூமியோடு சம்பந்தப்பட்ட பகுதி நிர்பந்திக்கப்பட்டோம் என்றால் நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் என்ன செய்து கொள்வது, தயமம் செய்து கொள்வது. அப்ப தயமத்தினுடைய முறைமை என்ன, முகத்திலும் கைகள் அதாவது புறங்கை இந்த கையில மணிக்கட்டு வரைக்கும் உள்ளங்கையால் தேய்த்துக் கொள்வது, இதுதான் தயமம். சில மதுஹபுகள்ல வந்து முழங்கை வரைக்கெல்லாம் என்ன செய்வார்கள், தேய்க்க வேண்டும் சொல்லுவார்கள். ஆனா இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், தெளிவாகவே நபி அவங்க இன்னமா யக்ஃபீக, உனக்கு இது போதும் என்று சொல்லி முகத்தையும் ரெண்டு கையையும் தடவிக்கொள்வதை சொல்கிறார்கள். எத்தனை தடவை தடவுவது, ஒரு தடவை தான். எத்தனை முறைகள் பூமியில் அடிப்பது, ஒரு முறை தான். ஒரு முறை பூமியில் அடித்து இப்ப முகத்துக்கு என்று தனியாக ஒரு முறையும் கைக்கு என்று தனியாக இன்னொரு முறையும் அடிக்க தேவையில்லை. ஒரு முறை பூமியில் அடித்து முகத்துக்கும் கைக்கும் சேர்த்து ஒரே தடவையில் என்ன தடவிக்கொள்வதுதான் தயமம். தயமம் என்பது சகோதரர்களே மார்க்கம், சலுகையாக அதாவது தண்ணீர் இல்லாத போது தொழுகை என்ற வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தந்த ஒரு மாற்று வழிதான் அது. அப்ப தயமம் செஞ்சுட்டு தொழுதோம், அடுத்த தொழுகையுடைய நேரம் வருகிறது, தண்ணீர் வந்து விட்டது என்று சொன்னா நாங்க லுகருக்கு ஒழு செஞ்சோம் தானே, எப்படி ஒழு செஞ்சீங்க, தயமம் செஞ்சீங்க, அசர் தொழ முடியாது தண்ணீர் வந்து விட்டால். அல்லது நாம் தயமம் செய்துவிட்டு பள்ளியை நோக்கி வருகி தருகிறோம், இடையில தண்ணியை கண்டாலும் ஹலாஸ் தயமத்துடைய காலம் போச்சு, தயமம் உடனடியாக என்ன செய்திடும், முறிவடைந்து விடும். தண்ணி வந்தால் தயமத்தினுடைய இது இல்லாம போயிடும். அதாவது ஒருவருக்கு குளிப்பு கடமையாக இருக்கின்றது, அப்போது அவர் என்ன செய்கின்றார், குளிப்புக்காக தயமம் செய்கின்றார். குளிப்புக்காக தயமம் செய்கிறார் என்றால் குளிப்புக்கு வேற தயமம், திரும்ப ஒழுவுக்கு வேறையா தயமம் செய்யணுமா? இப்ப நீங்க அந்த ஆயத்தை பாத்தீங்க என்று சொன்ன சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துல ஒழு செய்ய சொல்கிறார், ஒழு செய்யுங்க என்றார், தொழுகைக்காக நீங்கள் ஒழு செய்யுங்க. பிறகு சொல்கின்றான், வ இன் குந்தும் ஜுனுபன், நீங்கள் தொடக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தஹரு, குளித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நீங்கள் தொடக்கூடியவர்களாக இருந்தால் ஒழுவ சொல்லல, இப்ப என்ன செய்ய சொல்கிறான், குளித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். எனவே குளிப்பது தொழுகைக்காக. இப்ப நாங்க சிறு தொடக்குடையவர்களாக இருந்தால் ஒது செய்வது குளிப்பு தொழுகைக்காக, பெருந்தொடக்குடையவர்களாக இருந்தால் நாம் குளிப்பது தொழுகைக்காக. எனவே ஒது என்பது என்ன செய்து விட்டது, ஏண்டா குளிப்பு பெரிய கடமை, ஒது சிறிய கடமை. பெரிய கடமை ஒன்றை செய்தால் சிறிய கடமை என்ன செய்திடும், அதற்குள் அடங்கிவிடும். அப்ப தயமம் செய்யும் போது தொழுகைக்காக தயமம் செய்தார், தொழுகைக்கு சரி, குளிப்புக்காக தயமம் செய்தால் எப்படி, குளிப்புக்காக தொழுகைக்காக குளித்தால், தொழுகைக்காக குளித்தால் குளிப்பு மட்டும் போதுமோ, இதே போன்று தொழுகைக்காக அதாவது கடமையான குளிப்புக்காக ஒருவர் தயமம் செய்தால் அந்த தயமம் போதும் என்ன, தொழுகைக்காக. ஏன்னா இப்ப இவர் தொழுகைக்காகத்தான் தயமம் செய்கிறார், இவர் தயமம் செய்கிறார் எதுக்கு தயமம் செய்கிறார், தண்ணி இல்லாண்டு தொழுகைக்குத்தான், தொழுகிற வைப்போ தேவையோடு இல்லைன்னு வைங்க. இப்ப ஃபஜ்ர் தொழுகை, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இவர் பெருந்தொடக்கூடியவராக ஆனார், விளங்கிச்சா. இப்ப கொஞ்சம் தண்ணீரை பயன்படுத்த முடியாது அல்லது தண்ணீர் இல்லைன்ற நிலை இருக்குது, விளங்கிச்சா. இப்ப இவர் குளிக்கணுமா என்றால் இவருக்கு தெரியும் பத்து மணிக்கு தண்ணி வரும், பத்து மணிக்கு தண்ணி வரும். அப்ப இவர் தொழுகைக்காக வேண்டி தயமம் செய்வது என்றது ஒன்று அங்க இல்லை, தொழுகை அடுத்த தொழுகை இப்பதான் லோகர் தொழுகை தான். அப்ப இடையில தண்ணி வந்துருமா இல்லையா, தண்ணி வந்து விடும். அப்ப தண்ணி வாரத்தை வெயிட் பண்ணி அவர் குளிக்கத்தான் ஓணும். அப்ப இங்க வந்து நாங்க ஜுனிபாடியாக ஆகிவிட்டோம், தண்ணீர் கிடைக்காவிட்டால் அல்லது நோயாளியாக இருந்தால் தொழணும், தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது, என்ன செய்வது, தயமம் செய்து தொழுங்கன்னு எல்லாம் சொல்றான். தண்ணி இல்லைன்றதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யாதீங்க, தொழாம இருந்துடாதீங்க, நோயாளி என்றதுக்காக வேண்டி தொழாம இருந்துடாதீங்க, தயமம் செஞ்சுட்டு தொழுங்க. அப்ப எனவே தொழுகைக்காக நாம் தயமம் செய்தால், பெருந்தொடக்குக்காக தயமம் செய்தால் மீண்டும் தொழுகைக்கு என்று ஒரு தயமம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணீர் கிடைக்காத வரைக்கும் விளங்கிச்சா, லுஹர் தொழுகையை தயமம் செய்து தொழுதார், அசர் தொழுகை வந்தது இன்னும் தண்ணீர் இல்லை என்றால் ஒது முறியாத வரைக்கும், ஒது முறியும் காரணங்கள் ஏதும் ஏற்படாமல் இருந்தால் அந்த தயமத்தோடு அடுத்த தொழுகையையும் என்ன செய்யலாம், அவர் தொழலாம். அந்த தயமத்தோடு அடுத்த தொழுகையும் சொல்லலாம். ரெண்டு கண்டிஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒது முறியும் காரியம் எதுவும் நடக்கக்கூடாது, ரெண்டாவது தண்ணீர் கிடைக்க இன்னும் தண்ணி வரல என்ற நிலைமை இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் அப்ப என்ன செய்யலாம், அந்த தயமத்தோடு அடுத்த தொழுகையும் சொல்லலாம், அடுத்த தொழுகையும் சொல்லலாம், அடுத்த தொழுகையும் சொல்லலாம். அப்ப இவைகள் தான் தயமத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய விளக்கம். எனவே அல்லாஹு தஆலா இதன் மூலம் பயன்பெற்ற மக்களாக எங்களை ஆக்குவார்.